மறைக்கப்பட்ட உண்மைகள்.
அல்பர்ட் துரையப்பா சுட்டதால சாகல.
ஈழத்துல முதலாவது களப்பலியான பெண் போராளி மாலதி அல்ல.
அது என்ன தந்தை செல்வா? தந்தை செல்வான்னு இல்ல, செல்வநாயகத்தை நாங்கள் தந்தை என்று சொல்ல முடியாது.
ஹார்மோனாவர் பிறந்தது 1822, 34 அவர் சேர்ந்த போது அதுக்கு 12 வயசு. இப்ப சொல்லுகிறாரு தமிழ் பைபிள எழுதினது ஹார்மோனா, 12 வயசுல எழுதினாரு.
இவங்க சொல்ற பண்டாரவன் என்ற பெயர் டொன் ஜுவான் புவிநெல்ல மாப்பானன் பண்டாரம், இதான் பண்டாரம் என்ற பெயர்.
வரலாற்று திரிப்புகள் வந்து பல்வேறு தளத்திலே.
ஐபிசி தமிழ் வழங்கும் யார் இந்த ஈழத்தமிழர்? இலங்கையில் தமிழருடைய தோற்றம் எப்பொழுது உருவானது? இலங்கையில் சிங்களவருடைய தோற்றம் எப்பொழுது உருவானது? இலங்கையில் பெரும்பான்மையாக சிங்களவர்களே தற்பொழுது வாழ்ந்து வரும் நிலையில் தமிழருடைய வருகை என்பது சிங்களவருக்கு பின்னால்தானே இருக்க வேண்டும். அப்படியானால் இலங்கை தீவு சிங்களவர்களுக்குத்தானே சொந்தமாக இருக்க வேண்டும். இப்படி எம்மில் பலருக்கு இருந்து வரும் கேள்விகளுக்கான பதிலைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தேட இருக்கின்றோம். ஹிஸ்டரி பிகின்ஸ் வித் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது ஒரு வரலாறு என்பது எழுத்து ஆதாரங்களுடன் தான் ஆரம்பமாகின்றது. எழுத்தில் இல்லாத அல்லது எழுத்து வடிவம் தோன்றுவதற்கு முந்திய மனித வரலாறு என்பது வரலாற்றிற்கு முந்திய காலமாகவே பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களை தேடி கடந்த 50 வருடங்களாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் பென்சில்வேனியா பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகம், இலங்கை களனி பல்கலைக்கழகம், யுனெஸ்கோ அமைப்பு, அமெரிக்காவின் சிகாகோ பல்கலைக்கழகம் என்பனவற்றாலும் பிரித்தானியா மற்றும் இலங்கை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பலராலும் பலவிதமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கையில் ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களை தேடுவதற்கான பலவிதமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த ஆராய்ச்சிகளின் பொழுது பலவிதமான தொல்லியல் சான்றுகள் தடயங்கள் இலங்கை தீவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கற்களை பயன்படுத்தியபடி நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து வந்த கற்கால மனிதர்கள் இன்றைக்கு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் இரும்புகளை பயன்படுத்த ஆரம்பித்தது தொல்பொருள் ஆய்வுகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. நாடோடி வாழ்க்கை முறையில் இருந்து விலகிய திராவிட தமிழர்கள் இலங்கையில் ஒரு நிலையான வாழ்க்கையை ஏற்படுத்தி வாழ்ந்ததாகவும் இரும்புகளை பயன்படுத்தி விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் ஆய்வுகளில் இருந்து தெரிய வருகின்றது. அடிப்படை உலோக தொழில்நுட்பம், இரும்பின் உபயோகம், மண்பாண்டச் செய்கை உபகரணங்கள், நெற்பயிர்ச் செய்கை உபகரணங்கள், நீர்ப்பாசன முறைகள், சிறுகை தொழில், நிலையான குடியிருப்புகள், பண்டமாற்று வர்த்தக மையங்கள், குதிரை பயன்பாடு, குறுநில மன்னர்களின் ஆட்சி, புதிய சப அடக்குமுறைகள் போன்ற வாழ்க்கை முறையை பண்பாட்டு விழுமியங்களை இன்றைக்கு சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னரேயே இலங்கையில் வாழ்ந்த திராவிடர்கள் தமதாக கொண்டிருந்ததாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கி கிறிஸ்துவுக்கு முன் 200 ஆண்டு காலப்பகுதி வரை இந்த பண்பாடு படிப்படியாக வளர்ச்சி பெற்று பரவியிருக்கின்றது என்பதை தொல்பொருள் ஆய்வுகளினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. தென்னிந்தியாவின் தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா, ஆந்திரா போன்ற பிரதேசங்களிலும் இலங்கையில் மன்னார் பகுதிகளிலும் யாழ்ப்பாணத்தில் கந்தரோடை, ஆணைக்கோட்டை, வேலனை, காரைதீவு ஆகிய பகுதிகளிலும், வடமேற்கு கரையில் புத்தளம், பொம்பரிப்பு பகுதிகளிலும், கிழக்கில் திருகோணமலை, மட்டக்களப்பு, கதிரவழி, அம்பாறை பகுதிகளிலும், வன்னி பெருநிலப்பரப்பில் பூநகரி, முல்லைத்தீவு, வவுனியா, மாமடு, பரங்கியாறு மற்றும் அனுராதபுரம் போன்ற இடங்களிலும் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த பண்பாட்டு அம்சங்கள் காணப்பட்டு வருகின்றன என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆக இலங்கையில் வடக்கு கிழக்கில் மனிதர்கள் 3000 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு கேள்வி எழுகின்றது. கற்காலத்தில் இலங்கையில் வாழ்ந்தவர்கள் யார்? சிங்களவர்களா? தமிழர்களை வந்தேறுகுடிகள் என்று சிங்களவர்கள் அழைப்பது உண்மையானால், 3000 வருடங்களுக்கு முன்னர் இங்கு சிங்களவர்கள்தானே வாழ்ந்திருக்க வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்க முயல்கின்றார் வரலாற்று ஆய்வாளர் தியாகராஜா திவாகரன்.
ஈழத்துக்கு தமிழர்கள் எப்போது வந்தார்கள் என்ற வினாவை நாம் வினாவுகின்ற போது, இந்த ஒஸ்லோய்ட் இனம் சார்ந்த மக்கள் எப்போது இந்திய துணைக்கண்டத்தில் வந்தார்களோ அப்போது பரவிய இனம் இலங்கை வரை பரவியிருந்தது. அன்றைய காலத்தில், அதாவது பனி இறுதி பனியுகத்தின் முன்னான காலப்பகுதியில், இலங்கை, இந்தியா, மடகஸ்கார் தீவுகள், நிக்கோபார் தீவுகள், அந்தமான் தீவுகள், ஆஸ்திரேலியா உட்பட இவை யாவும் ஒரே நிலத்தொடராக இருந்திருக்கின்றன. இதற்கான ஆதாரங்கள் புவிச்சரிதவியலாளர்களாலும் மானிடவியலாளர்களாலும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாடுகள் யாவும் ஒன்றாக இருந்த காலப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் இந்த இறுதி பனியுகத்தின் பின்னர், இந்த நாடுகள் பிரிந்து நகர்ந்து இன்றைய நிலை பெற்ற பின்னரும், ஆங்காங்கே வாழ்ந்த மக்கள் தமக்குரிய பண்பாட்டியலை தொடர்ந்து பேணியிருக்கிறார்கள். அவ்வாறுதான் இலங்கையில் வாழ்கின்ற ஆதி திராவிடர் அல்லது வேடர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இனம் இலங்கையினுடைய கிழக்கு கரையோரப் பகுதியிலும் வன்னி காட்டு பகுதியிலும், அதாவது ஐரோப்பியர் வருகின்ற காலப்பகுதியில், 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார்கள். இன்று அவர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து தென்னிலங்கை காடுகளில் வாழ்கின்ற வேடுவர் இனமாக இருக்கிறார்கள். இதிலே குறிப்பாக மகியங்கனியை குறிப்பிடலாம். இந்த மகியங்கனையில் வாழ்கின்ற இந்த வேடுவர் இனம் ஐரோப்பியர் வருகை தந்த காலத்தில் தமிழ் மொழியே பேசியிருந்தார்கள். அவர்கள் சிங்கள மொழி பேசவில்லை என்பதற்கான நிறைய சான்றாதாரங்கள் இன்று எம்மால் சமர்ப்பிக்க முடியும். அவ்வாறே ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்ற பழங்குடி மக்கள் தமிழ் மொழியினுடைய செந்தமிழ் சொற்கள் பலவற்றை அவர்கள் அங்கே பயன்படுத்துவதை நாம் காண முடிகின்றது. அவ்வாறுதான் நிக்கோபார் தீவுகளில் வாழ்கின்ற மக்களும் இந்த தமிழ் மொழியினுடைய சொற்கள் பலவற்றை அங்கே பயன்படுத்துகிறார்கள். ஈழத்தினுடைய வரலாற்றில் தமிழர்கள் எவ்வளவு ஆண்டுகாலம் வாழ்ந்தார்கள் என்று நாம் இங்கே கணிப்பிடுவதை விட, இந்த ஈழத்தில் வாழ்ந்த மக்கள் யாவரும் ஒரே இனக்குழுமம் என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு தான், அதாவது இந்த மொழிகளில் ஏற்படுகின்ற வளர்ச்சி, அதனுடைய வளர்ச்சி போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த சிங்கள மொழி 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தான் தோற்றம் பெறுகின்றது. அதற்கு முன்னர் சிங்கள மொழியில் எந்த ஒரு இலக்கியத்தையும் நாம் காண முடியாது. அவை பாலி மொழியிலே எழுதப்பட்டதாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். மகிந்த தேரர் இலங்கைக்கு பௌத்தத்தை கொண்டு வருகின்ற போது இலங்கையினுடைய ஆட்சியாளராக இருந்த தேவநம்பிய தீசன் ஒரு தமிழராக இருந்திருக்கிறார், தமிழ் மன்னனாகவே இருந்திருக்கிறார். இதிலும் அவர் ஒரு சைவனாக இருந்திருக்கிறார். இதிலிருந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். ஈழத்தில் பௌத்த மதம் வருகைக்கு முன்னர் இங்கே சைவ மதம் இங்கே நிலை பெற்றிருப்பதை அவதானிக்க முடியும்.
விஜயன் என்கின்ற ஆரிய மன்னன் வட இந்தியாவில் இருந்து புறப்பட்டு தனது 700 தோழர்களோடு இலங்கைக்கு வந்ததாக சிங்களவர்களின் மகாவம்சம் கூறுகின்றது. விஜயனின் வம்சம்தான் சிங்கள வம்சத்தின் மூலவேர் என்று சிங்களவர்கள் கூறி வருகின்றார்கள். தங்களை ஆரிய வம்சத்தவர் என்றே சிங்களவர்கள் இன்றைக்கும் அழைத்து வருகின்றார்கள். இந்த விடயம் பற்றி ஆய்வாளர்களின் கருத்து என்ன என்று திரு தியாகராஜா திவாகரனிடம் கேட்டேன்.
மரபணுவியல் குறியீட்டு வடிவிலே குறிப்பிடுவதானால் இந்திய தீபகற்ப அதாவது தென்னிந்திய தீபகற்பத்தில் வாழ்கின்ற மக்கள் யாவரிலும் M20 என்று குறிப்பிடப்படுகின்ற மரபணுவியல் கூறுகளே பெரும்பான்மையாக காணப்படுகிறது. இலங்கையில் இருக்கின்ற சிங்களவர்களில் இந்த M20 என்கின்ற அடையாளமே பெருமளவிலே காணப்படுகின்றது. அதே நேரத்தில் சிங்கள இனத்தவரிடம் M17 எனப்படுகின்ற மரபணுக்கூறுகள் இருந்திருக்கவில்லை. ஆகவே வட இந்தியாவில் இருக்கின்ற மக்களிடம் காணப்படுகின்ற மரபணு குறியீடான M17 சிங்களவரிடம் இல்லாத விடத்து இந்த சிங்கள மக்கள் வட இந்தியாவில் இருந்து வரவில்லை என்பதுவும் விஜயன் என்கின்ற ஒரு மனிதன் இலங்கைக்கு வரவில்லை என்பதுவும் உறுதிப்படுத்தப்படுகிறது. மகாவம்சத்தை எழுதிய மகாநாம தேரர் கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டிலேயே இந்த புனைகதையை எழுதியிருந்தார். ஆகவே மகாவம்சத்தில் குறிப்பிடப்படுகின்ற சம்பவங்கள் குறிப்புகள் கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டுக்கு பின் எழுதப்பட்டவற்றினையே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரலாறாக கருத வேண்டும். அதற்கு முந்தி எழுதப்பட்டவைகள் வெறும் கற்பனையானவையே. ஏனெனில் இன்றைய நவீன யுகத்தில் நாம் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றையே சரியாக சொல்ல முடியாமல் இருக்கின்றோம். உதாரணமாக இலங்கையினுடைய வரலாற்றில் 1800ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப காலப்பகுதியில் பெனினுடைய அரச ஆட்சி அல்லது அதிகாரம் யாருடைய கையில் இருந்தது என்பதை கூட நாம் தெளிவாக சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறோம். அவற்றிற்கு நாம் ஆங்கிலருடைய பதிவுகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இலங்கையினுடைய வரலாற்றில் இந்த விஜயனும் அவனுடைய 700 தோழர்களும் என்கின்ற அந்த கதை வெறும் கற்பனையானதே. இது மரபணுவியல் ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
இலங்கையில் தமிழர்களுடைய பாரம்பரிய இருப்பிற்கான ஆதாரத்தை தேடுவதானால் கடலில் மூழ்கிவிட்டதாக கூறப்படுகின்ற குமரி கண்டத்தை அல்லது லெமூரியா கண்டத்தை நாம் தேடியாக வேண்டும். தமிழர்களின் ஒட்டுமொத்த வரலாற்றையும் தன்னுள் சுமந்து கொண்டு மூழ்கிவிட்டதாக கூறப்படும் லெமூரியா கண்டம் பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம். நல்லது நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை வானொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் நிராஜ் டேவிட். வணக்கம் நேர்களே.